ஓம் சிவாய நம. சைவம் டாட்டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. வழங்குபவர் இசை பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
அம்மைதி ஐயனூலி ஐயன் உருநாதன் அர்த்தம். அப்பன் அம்மை ஐயன், ஐயன்னா குருநாதன் அர்த்தம். அப்பனும் நீதான், அம்மையும் நீதான், குருநாதனும் நீதான் அப்படின்னு அர்த்தம். அன்புடைய மாமனும் அமியோ நீ ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ. ஒன்பொருள் குழந்தை பிள்ளை. ஆமா, பிழந்தைய குழந்தையும் அவன்தான் இல்லையா? ஆமா, அதனால அவனை திட்டக்கூடாது. நாம திட்டினா எங்கேயாவது ஓடி போடுவோம், பெரிய அம்ப வியாபாரம். பின்னால நம்மளை காப்பாத்துற ஆலமரம் அல்லவா அவன். ஆமா, ஒரு குலமும் சுத்தமும் ஓரூரும் நீப்பனவும் இப்பனவும் தோற்றுவாய் நீ. துணையாய் என் நெஞ்சம் துரப்பிப்பாய் நீ. இப்பொன்னி இம்மணி நீ, இம்புத்தும் நீ, இறைவன் நீ, ஏரூர்ந்த செல்வன் நீ. ஒப்பில்லாமணியே அன்பினில் விளைந்தாரமுதே. பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புதையனேன் தனக்கு செம்மையே ஆய. சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே, இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களும் தருளுவதினியே. அம்மையே அப்பா ஒப்பில்லாமணியே அன்பினில் விழுந்த ஆரமுதே. பொய்மையே வெறுக்கி பொழுதினை தூருக்கும் முழு தலை புதையனே தனக்கு செம்மையே ஆய. சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே, இம்மையே உன்னை சிக்கன விடியே எங்கெழுதருவர் எங்கெழுதருவர் ஏ. தந்தை குருநாதன் இவர்கள் சொல்லுகிற சொல், அந்த சொற்படி நாம நடந்து விட்டமேயானால் நமக்கு வாழ்க்கை முழுதும் நலமாகவே இருக்கும். இது புராண வாயிலாகவும் அனுபவ வாயிலாகவும் நான் சொல்லுகிறேன். 7வது நூற்றாண்டுல திருத்தோணிபுரத்தில் இருக்கிற சாமிகிட்ட போய் சிவபாத ஹிருதயர், இந்த நாட்டில் பௌத்தர்களும் புத்தர்களும் சமணர்களும் சாக்கியர்களும் பெருகி விட்டார்கள், யாரும் விபூதி பூசுறதில்லை, யாரும் சிவங்கோயிலுக்கு போறதில்லை, உத்ராசம் போடுறதில்லை, பஞ்சாட்சரம் சொல்றதில்லை, இதற்கு என்ன காரணம், இதற்கு எங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை, அப்படி இந்த இவர்களையெல்லாம் விரட்டி இந்த சைவ சமத்தை வாழ வைக்கக்கூடிய குழந்தை ஒன்று கொடுக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்புன்னு சொல்லி கேட்டார். பெரிய புராணம் அப்படித்தானே சொல்லுது. தோணிபுரத்தில் இருக்கிற சாமியை தான் கேட்டாருன்னு இருக்கு. நல்லா நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஆமா, அதனால நான் சீயாழி போனேன்னா தோணிபுரத்தில் இருக்கிற சுவாமியை தான் ரொம்ப விருப்பமா பார்ப்பேன். ஏன், அவரால் வந்தவர் தான் திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர்கிட்ட தான் தேவாரம் வந்தது. இந்த தேவாரம் இந்த மடாதிபதிகளும் சைவர்களும் சரியா கேட்கவில்லை, அதை ஆதரிக்கவில்லை, இதற்கு என்ன காரணம் அப்படின்னு தோணியப்பட்டு தான் சொல்லிட்டேனா சொன்னேனா, இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்கேன், இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்கேன். ஜெபம் பண்ணும் போது இந்த மாதிரி மடாதிபதிகளும் பாக்கி இருக்கிற சைவர்களும் தேவாரத்தை ஆதரிக்க மாட்டேங்கிறாங்க, இதை நீ தான் கேளுன்னு நான் அவர்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன், மனிதன்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை. அப்படி திருஞான சம்பந்தருடைய தகப்பனார் சாமி கிட்ட சேர்ந்தார். அப்புறம்தான் திருஞான சம்பந்தர் பிறந்தார், இந்த சைவ சமயத்தை வாழ வைத்தார். சைவ சமயத்தை வாழ வைத்தவர்கள் 4 பேர், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர். இந்த 4 பேர்ல வயசுல சின்னவர் இவர் தான். யாரு, திருஞான சம்பந்தர். ஆனால் செய்கையில அவரை போல யாரும் செய்தவங்க கிடையாது. ஆமா, இந்த சைவ சமயத்தை வாழ வைக்கிறதுக்கு அவர் படாத பாடுபட்டார். அப்ப என்ன அர்த்தம், தந்தையாருடைய எண்ணம் தான் திருஞான சம்பந்தருடைய எண்ணம், சரிதானா? நல்லா நீங்க ஞாபகத்தில் வச்சுங்க. திருஞான சம்பந்தர் இந்த மாதிரியான ஒரு பிள்ளையை கொடுன்னு அவர் கேட்டு வாங்கினார். அப்படி கேட்டு வாங்கினதுக்கு அப்புறம் பார்த்தா இந்த திருஞான சம்பந்தர் பிறந்தார், இந்த சைவ சமயத்தை வாழ வைத்தார். எனக்கு முதல்ல என் வாயில வந்த தேவாரம் எங்க அப்பா சொல்லி கொடுத்ததுதான். அப்புறம்தான் வேலாயுத ஓதுவார். எங்க குருநாதன் பேர் வேலாயுத ஓதுவார் இல்லையா? ஆமா, எங்க தாப்பனார் சொல்லி கொடுத்த தேவாரம். முளைத்தானே எல்லாருக்கும் முன்னே தோன்றி முதிரும் ஜடைமுடி மேல் முழுவன் திங்கள் வளைத்தானே வல்ல சுரர் புறங்கள் மூன்றும் வரை சிலையாவா அசிகுமா நான் ஆக்கோத்து துளைத்தானே சுடுதரத்தாது உடனீராத்து முத்த வெண்முறுவல் உமையோடாடி திளைத்தானே தென்கூடல் திருகாலவாய் சிவனடியே சிந்தைக்கு பெற்றேன் நானே. இந்த தேவாரம் எங்க அப்பா சொல்லி கொடுத்தது எனக்கு. என்ன சொன்னார் அவர், இவன் மடத்துக்கு போறான், அங்க எல்லாரும் தேவாரம் பாடுவாங்க, இவனுக்கு தேவாரம் தெரியுமான்னா அவன் தெரியாதும்பான், அதனால இது இருக்கட்டும்னு சொல்லி கொடுத்தாரு. பின்னால என்னாச்சு, தேவாரம் ஓதுவதற்குன்னே நான் வந்துவிட்டேன் இல்லையா, என்னுடைய தாப்பனாருடைய எண்ணம், சிவபாதகருடைய எண்ணம், திருஞான சம்பந்தர், என்னுடைய தாப்பனாருடைய எண்ணம், என்னுடைய வாழ்க்கை. தேவாரம் படத்துக்குன்னே வந்துட்டேன் பாத்தீங்களாண்ணா, வேலை பார்த்துக்கிட்டு மடத்துல வேற பார்த்துக்கிட்டு இருந்தால அதுக்கு போயிருக்கலாம்ல, என்னை ஏன் தேவாரத்துக்கு கொண்டு விட்டாங்க, காரணம் என்ன, தாப்பனாருடைய எண்ணம், தாப்பனாருடைய ஆசீர்வாதம், தாயினுடைய ஆசீர்வாதம். எங்க தாய் சொன்னா, நீங்கள்லாம் எப்படியா சம்பாதிச்சுக்குவீங்க, இந்த கடைசி பிள்ளை இருக்கான் பாரு, அவன் திறமை இல்லாதவன், உடல் சரியில்லாதவன், அதனால அவன்லாம் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறான், நீ கல்யாணம் பண்ணிக்கல, உன்னுடைய நிறத்தை விட்டு கொடுன்னு சொல்லி எங்க அம்மா என்கிட்ட சொன்னான். எவ்வளவு நிலம்? தஞ்சாவூர் ஜில்லாவில் 4.5 ஏக்கர். 1 இன்ச் விட்டு கொடுப்பானா? 1 இன்ச் விட்டு கொடுப்பானான்னு கேட்கிறேன். சொன்னது எப்ப? 1947, 1947. சரி, அவனே வச்சுக்கிட்டோம்னு சொல்லிவிட்டேன். நான் கல்யாணம் பண்ணிக்கல அப்போ, இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் குழந்தை குட்டி கிடையாது, அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். 7 குழந்தை அவனுக்கு, 4 பொண்ணும் 3 பையனும். அவன் சொத்தெல்லாம் விற்று பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டான். அவன் கொஞ்சம் உடம்பு சரியில்லாதவன். இந்த என்னுடைய 4.5 ஏக்கரையும் அவனுக்கு விட்டு கொடுத்தேன். அவனுடைய இருந்தது பின்னால் அப்படியே இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு போன மாதம்தான் ஒரு உயில் பண்ண சொல்லி, எனக்கும் இந்த நிலத்துக்கும் சம்மந்தம் இல்லை, எனக்கு பிற்காலம் இந்த நிலத்தை வந்து அனுபவிக்க வேண்டியது, கொடுத்துட்டேன். விட்டு கொடுப்பானா? விட்டு கொடுப்பானா? நீங்கள் விட்டு கொடுத்தீங்களா அண்ணன் தம்பிக்கு? கொடுத்தீங்களோ ஒன்றும் எனக்கு தெரியாது, சொல்கிறேன். நான் கெட்டு போகலையா? நான் சௌக்கியமாக தான் இருக்கேன். ஏன்? தாயார் சொன்னபடி நடக்கிறேன். எங்கள் தாய் ஒரு தடவை சொன்னா, ₹3000 நிலம் போய் ஒரு நிலத்தை வாங்குன்னு சொன்னான். ஏம்மா அது ₹3000 பெறாதம்மா, ₹1000 தான் பெறும்னு சொல்கிறாங்கம்மா நீ. ஆமாம், ₹3000 சொல்கிறான்னு சொல்லிட்டு அதை வாங்க சொல்கிறீன்னு சொன்னேன். இல்லை இல்லை, நீ அதை வாங்கி தான் தீரணும் அப்படின்ட்டான். என்னடா அப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு வாங்கிவிட்டான். வாங்கி பத்திரம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ரிஜிஸ்டர் பண்ணிட்டு பத்திரத்தை கொண்டு எங்கள் அப்பா கையில் கொடுத்தேன். நீ 1000 ரூபா நிலத்தை 3000 ரூபா வாங்க சொன்ன, இது இருக்கு பத்திரம் வச்சுக்க அப்படின்னு சொன்னேன். இங்கே வா. அதை ஏன் தெரியுமா வாங்க சொன்னேன் உனக்கு? ஏன் தெரியுமா வாங்க சொன்னேன் அவனு கேட்டான். தெரியாதுன்னு சொன்னேன். அது நம்ம பூர்வீக நிலம், உங்கள் அப்பா விற்று விட்டாரு, விற்காதீங்கன்னு சொன்னேன், கேட்கல அவரு. அந்த நிலம் போனதுலேருந்து எனக்கு மனசு சரியா இல்லை. இப்போ ஒன்றை விட்டு நான் அதை வாங்கிவிட்டேன், அவ்வளோதான் வித்தியாசம். 3000 ரூபாய்க்கு நீ கவலைப்படாத, போயிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி தாயாரும் தந்தையாரும் குருநாதனும் சொன்னபடி நாம் நடந்து விட்டோமே ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஒரு குறைவும் கிடையாது. நான் வாழ்க்கையில் அமைதியாக தான் இருக்கேன், அமைதியாக இருக்கேன், கவலையே விடுறதில்லை. எவ்வளவோ கவலைகள், எவ்வளவோ தொந்தரவுகள், கவலையே படுறோம். ஏன்? எல்லாம் சீவன் செயல். சரி, இப்ப திருஞான சம்பந்தர் எடுத்துக்குவோம். திருஞான சம்பந்தர் பிறந்தார். எதுக்கு பிறந்தாரு? வேற்று சமயத்தவர்களை ஒழித்து கட்டி, ஒழித்து கட்டினாதானேயா அவன் வாழ முடியும் இல்லையா? நீங்க நினைக்கலாம் அப்ப அது தவறு தானே அப்படின்னு. அது எப்படி சொல்ல முடியும்? நீ என்ன கொல்ல கொல்ல வர்ற பசுவையும் கொல்லலாம் என்பது ஒரு சொல்லு உண்டு அல்லவா? ஆமா, திருஞான சம்பந்தருடைய 400 சில்லற பதிகத்துல 400 சில்லற இடத்துல பௌத்தர்களும் சமணர்களும் சாக்கியர்களும் பொல்லாதவர்களை எழுதி வச்சிருக்கார். இந்த 400 சில்லற பதிகத்தில் 400 இடத்துல தவறாமல் சொல்லி வச்சிருக்காரு. அப்ப என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? சைவ சமயத்தை வாழ வைக்கணும். இப்ப வேற ஒருத்தனை அடிச்சு நவத்தினாதான் இதை வாழ வைக்க முடியும். அதனால நாட்டை விட்டு அவனோட விரட்டுறதுக்கு என்ன வழி? அதை செய்து விட்டு இதை செய்து விட்டார். அப்படி என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு பதியத்திலேயும் ஒவ்வொரு இடத்திலேயும் சமணர்களும் சாக்கியர்களும் பொல்லாதவர்கள் சொல்லத்தான வேண்டிருக்கு, சொல்லத்தான வேண்டிருக்கு. இப்ப மறைமுகமா சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீ வந்து அந்த போச்சிரி பசங்களை எல்லாம் தயார் பண்றதை விட்டாத்தான் உன்னோட பேச முடியும்னு சொல்லிட்டே இருக்காருல்ல நம்ம நாட்டு பிரதமர். ஏன் சொல்லிட்டு இருக்கிறாரு? போக்கிரி பயல்கள் இருக்கிற வரைக்கும் வாழ முடியாதுன்னு தெரியும் அவருக்கு. யார சொல்றான்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? நான் சொல்லக்கூடாதுன்னு கொஞ்சம் மறைவா சொல்றேன். ஆமா, தினந்தோறும் 7 பேரையும் 8 பேரையும் சுட்டுக்கிட்டே இருக்கிறான். நிமிந்து எடுத்து விட்டுது, 10 நிமிஷம் சுனாமி பூந்தது, தொலைச்சு விட்டான். 1 லட்சம் பேர், 2 லட்சம் பேர் அவுட்டு. தடுக்க முடிஞ்சதாவதுனால அது தெய்வத்தின் தீர்ப்பு. தெரியுமா? தெய்வத்தின் தீர்ப்பு. இவங்க என்னென்னமோ முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க, பஸ்ஸை விட்டு பாக்குறாங்க, ரயிலை விட்டு பாக்குறாங்க, என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க. ஏன்னா அண்டை நாட்டுக்காரனோட விரோதம் வேண்டாம் அப்படின்னு இல்லையா. இவங்களால ஒன்னும் பண்ண முடியல, அதனால என்ன பண்ணுங்க, திருஞான சம்பந்தரை விட்டு அதை இது பண்ண சொன்னாங்க. இப்போ முதல் பதிகத்திலேயே அவர் சொல்றாரு, முதல் பதிகம் தோட்டு செவில் புத்தரோடு பொறியில் சமணம் புறங்கூற நெறிநில்லா ஒத்த சொல்ல உலகம் பலி தேர்ந்தவர்கள் மத்த யானை மருக ஊறி போர்த்ததோர் மாயம் இது என்ன பித்தர் போலும் பிரமாபுரமே விமான் இவன் என்று முதல் பதியத்திலேயே. அதுக்கு அடுத்த பதியத்துல மடையில் வாழையில உடையிலார் சீவரத்தார் தன்பருமை உணர்வறியான் உடையிலார் வெண்தலைக்கை மூர்த்தியாம் திருவுருவன் படையிலார் உண்டாடும் பொடி புறத்திலையும் சடையிலார் வன்பறியான் தாழ்மணிவார் தக்காது பிறக்கும் தமணரும் உற்ற துவர்தோய் உருவிலாளரும் பெற்றமாது பிறக்கும் சமணரும் சொல்ல தவறல பாருங்க, இப்படி 400 சில்ற பதியத்திலையும் சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம், இவருடைய நெஞ்சில் அது ஓடிக்கொண்டே இருக்கிறது. இவனோட விரட்டினால் ஒளி அந்த சைவ சமயம் வாழ்வதற்கு வழி கிடையாது. ஆமா, அப்படி சின்னமா எண்ணிவிட்டார். எண்ணுவதற்கு என்ன காரணம், தந்தையாருடைய எண்ணம், தந்தையாருடைய எண்ணம். ஆமா, என்னுடைய தந்தையாருடைய எண்ணம் தான் நான் தேவாரம் பாட வந்தேன். இப்படி இருந்துகிட்டே இருந்தார். மதுரையில தான் திருஞான சம்பந்தருடைய வெற்றி உலகம் கிடைச்சது அவருக்கு. மதுரையில அரசனை தன்வயப்படுத்தி கொண்டு அந்த சமணர்கள் கோயிலெல்லாம் இழுத்து மூடிவிட்டான். திறந்திருந்தது ரெண்டு பேருக்காக, யாருக்கு, மங்கையரக்கரசியாருக்கும் குலச்சிரையாருக்கும் தான். இவங்க ரெண்டு பேரும் கோயிலுக்கு போனாங்க. வேற ஒருத்தர் போயிருந்தா கூட மூடி இருப்பானு. மங்கை கரைச்சி போறா, மந்திரி போறாரு இல்லையா. ஆமா, பன்னலம் புணரும் பாண்டிமாதேவி சுகச்சிறையனும் இவர் வழியும் அன்னலம் பெருதி ஆலவாயிரம் திருவடியாங்கவை கோயில் திறந்திருக்கு. கேள்விப்பட்டிருப்பார். ஆமா, ஏற்கனவே அவர் கேள்விப்பட்டிருப்பார். நாட்டினுடைய நடப்பு அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். நல்லா இருக்கு, திருஞான சம்பந்தருக்கா தெரியலன்னு சொல்ல முடியும் இல்ல. வந்து சொன்னாங்க, சரி இத போலாம் அப்படின்ட்டார். கோபாலன்ட்டார் பக்கத்தில் இருந்தார். அப்பர் சுவாமிகள், சாமி அவசரப்படாதீங்க, பொல்லாதவர்கள் அவன், என்னையே யானையை விட்டு இடத்துல செய்தான், நஞ்சு கலந்தத நஞ்சு கலந்த பால் சோற்றை கொடுத்தான், கல்லில் கட்டி கடல போட்டான், தீய சின்ன குழந்தை போக வேண்டாம் அப்படின்னு. ஆண்டவன் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறான், நான் கவலைப்பட மாட்டேன், நீர் இங்கே இருக்கும், நான் மதுரைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடரு திருப்பதி ஒன்று பண்ணார். வேயூர் தோழி மங்கனுடம் உண்ட கண்டன் மிக நல்ல பெண்ணை தழவி மாதொரு திங்கள் கங்கை முடிமையில் அணிந்து என் உளமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன்யாடன் வெள்ளி தனிபாம்பு ரெண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு நிகழே புத்தரோட மனைபாதில் அழிவிக்கும் அண்ணல் திருநீறு செம்மை திடமேனு அப்போது சொல்லிட்டார். அங்கேயே சொல்லிட்டார், இந்த புத்த சமண பசங்களை இந்த திருநீரே அழிக்கும்டான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு புறப்பட்டார். பேயுதோஜபங்கள்ல இருக்கிற பாட்டு இல்லையா, கொத்தலர் உடலியோடு விசையற்கு நல்கு குணமாய வேடவியனன் மத்தவும் மதியம் நாக முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்து அதனால் புத்தரோட அவனை பாதில் அழிவிக்கும் அண்ணல் திருநூறு செம்மை திடமே அப்போவே சொல்லிட்டார். எப்படி தெரியும், எப்படி தெரியும், அவருக்கு தீர்க்க தரிசி, பின்னால வர்றது முன்னாடியே தெரியும் அவருக்கு. என் தந்தையாருக்கே தெரிஞ்சத இவன் தேவாரம் பாடுவான் அப்படின்னு இல்லையா. இப்ப சிவபாதகிருக்கு எப்படி தெரியும், ஆமா புறப்பட்டு போயிட்டாரு. மதுரைக்கு போனார், மதுரை தான் அவனு கேந்திரமா வச்சிருந்தான் இல்லையா. ஆமா நேர அவர் கோயிலுக்கு தான் போனார். திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசர் மாணிக்க வாசகரும் ஒரு ஊருக்கு போனாங்கன்னா நேர கோயிலுக்கு தான் போவாங்க. கோயிலுக்கு போயிட்டு, சாமி நான் உன்னுடைய ஊருக்கு வந்திருக்கிறேன், இங்க கொஞ்ச நாள் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போகும்போது போய் சொல்லிட்டு போவாங்க. இப்ப நாம நம்ம வீட்டுக்கு வந்த ஒருத்தன் வந்தோம்னாக்கா வாங்கன்னு நம்ம கூப்பிடணும், அவன் போறவன் நான் போயிட்டு வரேன்னு சொல்லி சொல்லிவிட்டு போகணும். வர்றவன் இப்ப வீட்டுக்கு வந்தா வீட்டுக்காரன் வாங்கன்னு கூப்பிடுறதில்ல, இடிச்சுக்கிட்டு பேசாம நிக்கிறான், போறவனும் இடிச்சுக்கிட்டு பேசாம போயிடுறான். அப்படி போற வர்றவனை வாங்கன்னு கூப்பிடணும், போறவன் போயிட்டு வரன்னு சொல்லிட்டு போகணும். அப்படி சொல்லாத வீடு ஒன்னே ஒண்ணு உண்டு, எது உங்களுக்கு தெரியும், அங்க உள்ள ஒண்ணு பேசாமல் படுத்திருக்கும் இல்லையா. ஆமா அந்த வீட்டுல தான் அப்படி வாங்கன்னு கூப்பிடுறது இல்ல, போகலையும் போறேன்னு சொல்லிட்டு போறது இல்ல. நேர கோயிலுக்கு போனார். ஆமா நடுமத்தில இருக்கிற கோயில்கள்லாம் போனாரு. நேர போய் ஆளவாயா உனக்கு சம்மதமா, இது உனக்கு சம்மதமா, போ ஊர்லயா இந்த அநியாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருப்பதியும் பாடுறார். அபூர்வமான திருப்பதியும் மதுரைக்கு போனோன்னு பத்தாவது பாடத்தோறும் இந்த சமணர்கள் செய்யற போக்கிர்த்தனத்தை நான் அவர் சொல்ல தவறலன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். ஒவ்வொரு பதியத்திலையும் எட்டாவது பாட்டுல ராவணன் கைலாய மலையை தூக்கினான் அது தவறு, அவன் பாடினான் அருள் பெற்றான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நானூறு பதியத்திலையும் ஏதேனும் ஒரு பதியம் ரெண்டு பதியம் விடுபட்டிருக்கும் அவ்வளவுதான். ஏன் அவர் சொன்னாரு, இப்படி தவறு பண்ணினாலும் அவனை பாடினால் உனக்கு நன்மை கிடைக்கும் என்று எந்த குறிப்பு அதுல இருக்கிறது என்று தெய்வ சேக்கிடாரே எழுதி வைக்கிறார். ஒன்பதாவது பாடுதோறும் அந்த அந்த நானூறு பதியத்தில் இருக்கியா ஏதேனும் ஒரு பதியம் ரெண்டு பதியம் விடுபட்டிருக்கலாம் இல்லையா. ஆமா ஒன்பதாவது பாடுதோறும் பிரம்ம விஷ்ணுக்கள் அவனை தேடி காண முடியாத கடவுள் அப்படின்னு பாடி வச்சிருக்கார். காரணம் என்ன, அவன் தான் பெரிய தெய்வம் அப்படின்னு தெரியணும் எல்லாருக்கும். ஆணவம் பிடித்தவனுக்கு காண முடியாது, அன்புனால அவனை தேடி கண்டுபிடித்து விட முடியும். அதனாலதான் தேடி கண்டுகொண்டேன் திருமாரோடு நானுகனும் தேடி தேடுனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டுகொண்டேன். அவன் ஆணவத்தினால தேடினான் கிடைக்கல, இவர் அன்பினால தேடினார், கிடைச்சது. அத சொன்னார் இல்லையா? அது ஒரு பதியத்துல ஒன்பதாவது பாட்டு தோறும் தவறாம சொல்லி வச்சிருக்காருயா. இந்த குறிக்கோள் பாருங்க, அவருக்கு சின்ன பிள்ளை தானே, சின்ன பிள்ளைன்னு சொல்ல முடியாது, தவத்தின் முதல்வர் திருஞான சம்பந்தர் சின்ன பிள்ளைன்னு சொல்ல முடியுமா? சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருக்கு சிவஞானம். சிவனடி சிந்திக்கும்னு இல்ல, சிவனடியே சிந்திக்கும், வேற ஒண்ணு சிந்தனை அவருக்கு வரலன்னு அர்த்தம் இல்லையா? பவமதனை அற மாற்றும் பாங்கியில் ஓங்கிய ஞானம், ஓமையிலா கலை ஞானம். நீ தேவாரத்தை நான் பிரிச்சு பார்க்கிறேன், அதுல இருக்கிற இசையும் தாளமும் மிக உயர்வாகவே இருக்கிறது. ஆமா, நல்லாவே இருக்கு. நான் இசையும் படிச்சு தேவாரமும் படிச்சேன், இசையும் படிச்சு பார்த்தேன், நல்லா தான் இருக்கு. ஆனால் மடாதிபதிகளும் சைவர்களும் ஆதரிப்பு தான் குறைச்சல். மடாதிபதிகள் ஆதரிக்கிறது இல்ல, சொற்பொழிவு சொற்பொழிவு சொற்பொழிவுன்னு மண்டையில் அடிச்சுக்கிறாங்க. எப்ப பாரு தேவாரத்தை பத்தி சொற்பொழிவு தான். இசையாக வந்ததா அது, சொற்பொழிவா வந்ததா? எப்படி வந்தது அது? எப்படியா வந்தது? சிறப்பதி யாரும் இசையா வரல, சீவிக சிந்தாமணி இசையாக வரல, திருக்குறள் இசையாக வரல, தேவாரம் நாளும் இன் இசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்கு. அத பாட சொல்லி கேப்பியா நீ? பாட சொல்லி விட்டு இல்லாம இந்த சொற்பொழி வச்சுட்டு இந்த தேவார ஓதுவார்கள் தூக்கி எரிஞ்சிடுற, திரும்பிய பாக்கறதுல தேவார ஓதுவார்கள். 60 வருஷமா பாடசாலை நடந்தது தருமூரத்துல, இழுத்து மூடிவிட்டாரு. தப்ப இவர் இழுத்து மூடிட்டாரு, க்ளோஸ். ஆமா, 1941 வச்சாரு அப்ப இருந்த பண்டார சன்னதி. 24-25 ஒழுங்கா நடத்தினாரு, ஓரளவுக்கு ஒழுங்கா நடத்தினாரு. கிட்டத்தட்ட ஒரு 300 ஓதுவார்கள் அதிலிருந்து படிச்சு வெளியேறணும். 60, 41, 61, 61, 71, 92, 1 வருஷமா அந்த பாடசாலை இருந்தது. 3 வேளை சாப்பாடு போடுவாங்க, வருஷத்துல 4 வேட்டி துண்டு கொடுப்பாங்க. அதுக்காக ட்ரஸ்ட் கூட பண்ணிருக்கேன். இவர் என்னிட்ட நான் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தேன். ஒரு நான் ஓதுவார் தானே, நான் பணக்காரனா? நான் கோடிக்கணக்கில் கொட்டி வச்சிருக்கேன். 1 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து கொடுத்தேன், இது தேவார பாடசாலையை ஒழுங்காக நடத்திக்கிங்க அப்படின்னு. நான் 30 லட்சம் ரூபாய் அதுக்கு ட்ரஸ்ட் பண்ணியிருக்கேன், இது என்னத்துக்குன்னாரு. வச்சுங்க இதையும் அப்படின்னு அதையும் வாங்கி வச்சுக்கிட்டு போய் இழுத்து மூடிவிட்டார். இப்படியே விட்டுக்கிட்டு போனால் தேவார இசையே இந்த நாட்டில் இல்லாமலே போயிடும். இப்பவே இல்லாமல் போயிடுத்து, இப்பவே இல்லாமல் போயிடுத்து. அங்கங்கே தேவாரம் பாடினாங்கன்னா கொஞ்சம் ஆதரிப்பு காட்டுங்கள், ஆதரிப்பு காட்டி அதை தேவாரம் பாட சொல்லி கேளுங்கள். இல்லாட்டி போனா இன்னும் கொஞ்ச நாள் போனா தேவாரம்னா என்னன்னு தெரியாமல போயிடும் போல இருக்கு. ஆக திருஞான சம்பந்தர் மதுரைக்கு போனார். அப்பவே இந்த பதியத்தில் சொன்னார், திருநீறு இந்த பசங்களெல்லாம் ஒழிச்சு கட்டிவிடும் அப்படின்னு சொல்லிவிட்டார். அருவனாலவாய் மறுவினான் தன்னை இருவர் ஏத்தர் என்று உருவம் ஓங்குமே, ஆரம் நாகமாம் சீரன் அளவாய் தேரமன் செத்த வீரன் என்பரே அப்படின்னார். ஆமா சரி, இவர் போனார். இவர் தங்கறதுக்கு ஒரு மடம் கொடுத்தாங்க, தங்கி இருந்தார். உனக்கு தைரியம் இருந்தா நீ நேர அவரை வாதுக்கு கூடுக்கலாம்ல, ஏன் அவர் தங்கியிருந்த போட்டு தீய வச்சான் இந்த சமணன்கள், செய்யலாமா? இப்ப எனக்கும் ஒருத்தனுக்கும் பிடிக்கலன்னா ஹைகோர்ட்ல கேஸ் போடணும், ஹைகோர்ட்ல தோத்துன்னா பெரிய கோர்ட்டுக்கு போகணுமே தவிர அடிதடியில இறங்கலாமா? அது எவ்வளவு பெரிய முட்டாத்தனமான செய்கை அது இல்லையா? திருஞான சம்பந்தர் தங்கியிருந்தாரு, அந்த மடத்துல கொண்டு தீய கொண்டி வச்சான், செய்யலாமா? அப்படி செய்தான்கள் இந்த இந்த மகாபாவிகள். யாரு? சமணர்கள். ராத்திரி 12 மணிக்கு பார்த்தா மடம் பத்திட்டு எரியுது. திருஞான சம்பந்தரை எழுப்பி சொன்னாங்க, மடத்துல யாரோ தீய வச்சு விட்டான் எரியுதுன்னு. எந்திரிச்சு வெளியேன்னு வந்து பார்த்தாரு. மக்கள் இப்படி தீய வழிக்கு போவதற்கு காரணம் என்ன? மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழி அல்லவா? அதனால மன்னன் தான் இதுக்கு பொறுப்பு. இந்த தீ போய் அந்த மன்னனை பிடிச்சுக்கிட்டும் சொல்லிட்டு ஒரு பதியம் பண்ணார், பதியம் பண்ணார். ஆமா, அடிதடியில் இறங்கல. இந்த தீக்கு காரணம் இந்த மன்னவன், இந்த கூன்பாண்டியர் அல்லவா? ஆமா, இத போய் அவனை பிடிச்சுக்கிட்டும் சொல்லிட்டு ஒரு பதியம் பண்ணார். செய்யனே அளவாய் மேவிய ஐயனே அஞ்சல் என்று அருள் செய்யனை பொய்யராம் அமணர் பொய்ப்பசங்கன்னு இதெல்லாம் கிளீனா சொல்லிட்டு போறாரு. அவர் மறைமுகமாக கூட சொல்லல. பொய்யராம் அமணர் கொழு உஞ்சுடர் பையவே சென்று பாண்டியர்க்காகவே அளவாய் மேவிய அத்தனே அஞ்சல் என்று அருள் செய்யனை எத்தராம் அமணர் கொழு உஞ்சுடர் பத்திமன் தன்னன் பாண்டியர்க்காகவே இந்த தீ போய் அந்த பாண்டியனை பிடிச்சுக்கிட்டோம், மெதுவா பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னாராம். அதுக்கு விளக்கம் எழுதினார் தெய்வ சேக்கிடார் பெருமான் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை. மெதுவா போய் பிடிச்சுக்கிட்டோம்ன்றார். பையன்னா மெதுவான்னு அர்த்தம். ஏன் வேகமா போச்சுன்னு சொன்னா பாண்டியனுக்கு ஏதாவது வந்துடும், உயிருக்கு ஆபத்து வந்துடும். மங்கையர்க்கரசியார் மங்கள நானோட இருக்க முடியாது. அதனால அந்த பெண்ணுக்காக வேண்டி மெதுவா போய் பிடிச்சுக்கோ அப்படின்ட்டு. அப்ப இந்த பதியம் இப்படி பாண்ட உடனே இந்த தீ போய் அவனை பிடிச்சுக்கிட்டு. அப்ப இந்த பதியத்தினுடைய வெயிட் பாத்தீங்களா? இந்த பதியத்தினுடைய வெயிட் தெரியுதா? ஒரு பதியம் பூரா அப்படித்தான் சொல்றாரு அவர். தக்கன் வேள்வி தகத்தன் உள்ள அளவாய் சொக்கனே அஞ்சல் என்று அருள் செய்ய எக்கராம் அவனர் கொழு உஞ்சுடர் பக்கமே சென்று பாண்டியர்க்கு ஆகவே அளவாய் மேவிய அட்டமூர்த்தியனே அஞ்சல் என்று அருள் அருள் சுட்டராம் அமணர் கொழு உஞ்சுடர் பட்டுமந்தன்னல் பாண்டியர்க்காகவே பட்டிமன் பாண்டியர்க்காகவே பட்டிமாக அப்ப இந்த பதியம் இப்படி சொன்ன உடனே இந்த நெருப்பு போய் பிடிச்சுக்கிட்டு சொன்னா அப்ப எவ்வளவு வலிமை இருக்கும் அந்த சொல்லுக்கு, அந்த பாட்டுக்கு எவ்வளவு வலிமை இருக்கும்? அந்த வலிமையை எண்ணலையே இந்த சைவத்தில் இருக்கிறவர்கள் இல்லையா? அது எண்ணுகிற காரணம் என்னைக்கு வரும் எதிர்பார்த்து கொண்டிருப்போம். தீ பிடிச்சுக்கிட்டு ராத்திரி 12 மணிக்கு ஐயோ யோ யோ ஒன்னு கிடந்து கத்துறான் பாண்டியன். 12 மணிக்கு கத்துறான். மங்கையர்க்கரசியார் எழுந்து போய் பார்த்தார். கணவன் ஏதோ தீவாய்ப்பட்டு விட்டான் போல இருக்கு, தீ எரிஞ்சது மாதிரி கத்துறான். உடம்புலாம் ஒண்ணு தீ புண்ண காணும், ஆனா தீ மாதிரி உடம்புல எரியுது 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 எரியுது. வீட்டுல தீய வச்சாங்க, அதுக்குள்ள குலச்சரியா இருக்கு செய்தி போயிடுத்து. ஒரு 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 பெரிய மதத்தலைவர் வந்து தங்கி இருந்த இடத்துல இவனையே தீய வச்சானுவ, பெரிய தப்பல்லவா அது? பாண்டியன் கிடந்து துடிக்கிறான். பாண்டிய நாட்டில் வைத்தியத்துக்கு என்ன குறைச்சலா? மருந்துக்கு குறைச்சலா? இப்ப நம்ம சாதாரணமா ஒருத்தன் சம்பாதிக்கணும், வீட்டுலயே ரெண்டு டாக்டர் மூணு டாக்டர் வச்சுக்கிட்டு இருக்கிறானு, எங்க ஹவுஸ் டாக்டர் அவர் அப்படிங்கிறானு. அரண்மனையில எத்தனை டாக்டர் இருப்பான்? அந்த தீ எரிச்சலை ஏன் அடக்க முடியல? முடியல, கடந்து துடிச்சுக்கிட்டு இருக்கிறான்.